அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களை இன்றும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் முன் சற்று நேரம் ஜெபம் செய்வோமா?
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து புதிய ஒரு வாரத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களோடு தங்கியிருந்து எங்களை பாதுகாத்தீர், எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை தீமைகளுக்கு விலக்கி காத்தீர். உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி கலந்த உள்ளத்தோடு யாராவது இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை உணராமல் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் வாகனங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரயில்களிலேயும் ஆகாய விமானங்களிலேயும் பேருந்துகளிலேயும் பயணம் செய்யும் பொழுது, பணி செய்யும் பொழுது உம்முடைய பரிசுத்த பாதுகாவல் அவர்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். அந்தந்த நேரத்திலே தேவையான சமயோசித ஞானத்தை கொடுத்து சிறந்த முறையிலே தங்கள் பணியை நிறைவேற்ற, பாதுகாவலோடு மற்றவர்களை அந்தந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் தங்கள் பணிக்காக தூரமான இடங்களுக்கு அனுதினமும் பயணம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற நேரங்களிலே பிள்ளைகளுக்கு இடம் மாறுதலை கொடுத்து குடும்பத்தோடு ஒரே இடத்திலே இருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளை, வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் அரசு மருத்துவமனையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, இன்னும் பலவிதமான டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இது கர்த்தர் எனக்கு தந்த பணி, கர்த்தருக்காக இதை செய்வேன் என்ற உள்ளத்தோடு அர்ப்பணிப்போடு அன்றுவரே வியாதியாய் பலவீனத்தோடு வருகிறவர்களுக்காக உண்மையான அர்ப்பணிப்போடு பணியை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் நெடுஞ்சாலைகளிலே கடை வைத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போதுமான அளவு வியாபாரம் நடைபெற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் பலர் காலையிலேயே கடையை திறந்து இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தாங்களும் கேட்டுக்கொண்டே மற்றவர்களும் கேட்க செய்கிற பழக்கமுடையவர்களாய் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். இந்த வாரமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாரமாயிருக்க கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உயர் அரசு பொறுப்புகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் பயனுள்ள காரியங்களிலே ஈடுபட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தங்களுடைய பணியை நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தலும். இந்த நாட்களிலேயும் இன்னமும் வேலை கிடைக்கவில்லையே என்ற துக்கத்தோடு, பாரத்தோடு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே, அவர்கள் எந்தெந்த நேரத்திலே என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கவும், அவர்களுக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இன்னமும் எல்லா ஊழியங்களுக்கும் தேவையான ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்தீரே. இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பல ஊழியக்காரர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த ஊழியர்கள் தங்களுக்கு சரியான ஊழியக்காரர்கள் தேவை என்ற பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் இந்த ஆண்டிலே சிறந்த ஊழியக்காரர்களை ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான புதிய ஜீவனை தாரும், புதிய பலனை தாரும், புதிய ஞானத்தை தாரும், புதிய வல்லமையை தாரும். வாழ்க்கையிலே உமக்குள்ளே வளரவும், தங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானவர்களாய் விளங்கவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தலை குறித்தும் ஆவியானவரின் அகத்தூண்டுதலை குறித்தும் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். தேவன் பரிசுத்த மனிதர்களை ஏவி வேதத்தை எழுதினார். அவருடைய சிந்தனையை மட்டுமல்ல வார்த்தையையும் அவ்வாறு அகத்தூண்டுதல் மூலமாக தூண்டி எழுதினார் என்று சிந்தித்தோம். இப்பொழுது ஆத்மா ஒளிபெறுதலை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு புத்தகத்தை உடையவர்களாயிருக்கிறோம். அதுதான் வேத புத்தகமாகும். அது மனித புத்தகமாகவும் இருக்கிறது. இதில் மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்கள். இதை பரிசுத்தாவியானோர் மாத்திரமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். வேதத்தில் காணப்படும் உண்மைகளை நாமே சொந்த அறிவில் அறிந்து கொள்ள இயலும். ஆனால் அதில் காணப்படும் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சிந்தையையும் நமது இருதயத்தையும் திறந்தரள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது இவ்வாறு கூறியிருப்பதை பார்க்கலாம். வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 2:7-9. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் மேலும் சிந்தை வழியாகவும் அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே பவுல் ஒரு வித்தியாசமான காரியத்தை குறிப்பிடுகிறார். சில காரியங்களை கண்கள் காணாததாகவும் காதுகள் கேளாததாகவும் நம்முடைய சிந்தையை அவைகள் அறிய முடியாதவைகளாகவும் இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார். அப்படியிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நாம் எவ்வாறு இவற்றை பெறப்போகிறோம்? 1 கொரிந்தியர் 2:10 இதற்கு பதில் தருகிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 2:9 சிலர் மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் ஆராதனைகளிலே எடுத்து பயன்படுத்துவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். மரித்த அந்த மனிதர் இனி இந்த பூமியின் காரியங்களை அதிகம் அறிவதில்லை. இருந்தபோதிலும் மரித்தனவர் முன்பு அறியாததை இனி பரலோகத்தில் அறிந்து கொள்ளப் போகிறார் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இந்த வசனம் அதை அர்த்தப்படுத்தவில்லை. அதாவது இயற்கையான முறைகளில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ளன. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய ஆசிரியராக இருந்து அவரே அவற்றை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதையே இந்த வசனம் கூறுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்வாறு கேட்டது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். மனுஷகுமாரனாய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்டார். அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். இன்று ஒருவேளை இயேசு இவ்வாறு கேட்டால் இன்னும் பலதரப்பட்ட கருத்துக்களை மக்கள் சொல்லலாம். பின்னர் இயேசு சீஷர்களின் கருத்தை கேட்டார். மத்தேயு 16:15-17 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறார். சீமோன் பேதுருக்கு தேவனே சத்தியத்தை வெளிப்படுத்தினார் என்று இதிலிருந்து அறிகிறோம். இன்றும் கூட தேவன் வேத வசனங்களின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். நாம் புரிந்து கொள்வதற்காக அவரே அதை நமக்கு திறந்து காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் எம்மாவூருக்கு போகும் பாதையிலே இருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இயேசுவும் அவர்களோடு இணைந்து கொண்டார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாய் கிளியோப்பா என்பவன் பிரதித்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கனைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று லூக்கா 24 அதிகாரம் 17-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். நீங்கள் இதை நினைவிற்கு கொண்டு வருவீர்கள் என்றால் இயேசு இதை ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார் என்பதை அறிய முடியும். மேலும் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பல ஆண்டுகளாக அதை கூறிக்கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். கவனிங்கள், லூக்கா 24:21, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு என்ன தெரியும் என்றும் அவருடைய பெண்கள் என்ன கூறினார்கள் என்றும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா 24:24 பாருங்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இவ்வாறு அவர்கள் கூறியது அவருடைய நம்பிக்கை மங்க ஆரம்பித்திருக்கிறது, அவருடைய இருதயத்திற்குள்ளே இருள் நுழைந்துவிட்டது என்பதை காட்டுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறுவதை கவனியுங்கள். லூக்கா 24:25-27 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்துச் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே அவரோடு இருந்து அதை கேட்க விரும்புகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் விரும்புவீர்கள். அவர்கள் அந்த மாலை நேர உணவிற்கு அமர்ந்திருந்த வேளையில் அவர் இறுதியாக தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது சீஷர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லூக்கா 24:32 பார்க்கும்பொழுது, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நாம் கருத்தோடு வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, தூய ஆவியானவர் நம்மோடு இடைபடும் பொழுது, நமது உள்ளத்திலும் இந்த கொழுந்துவிட்டு எரியும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மற்றெல்லா புத்தகங்களையும் விட ஒரு வித்தியாசமான புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வேதமும் பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலினால் எழுதப்பட்டது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதேவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை திறந்து அதை மெய்யான ஒன்றாக்காவிட்டால் அது ஒரு மூடப்பட்ட புத்தகம் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு திரும்பி வந்தபோது தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வாறு உபதேசித்து வந்தார். லூக்கா 24:44 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். மோசே முதல் 5 ஆகமங்களில் எழுதியிருக்கிறதையும் தீர்க்கதரிசிகள் தன்னை குறித்து பேசியிருக்கிறதையும் சங்கீதங்களிலெல்லாம் தன்னை குறித்தே சொல்லியிருக்கிறது என்பதையும் இயேசு விசுவாசித்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். லூக்கா 24:45 பாருங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்று வாசிக்கிறோம். அருமையான நண்பரே, அவர் உங்கள் மனதை திறவாவிட்டால் நீங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ள இயலாது. இந்த காரணத்தினாலேதான் நாம் இந்த புத்தகத்தை மிகவும் தாழ்ந்த சிந்தையோட அணுக வேண்டும். நாம் எவ்வளவு படித்தவர்களாய் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு அறிவு கூர்மை இருந்தாலும், நாம் வேதத்தின் முன் நம்மை தாழ்த்தி நம்முடைய அறிவெல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு வர வேண்டும். நாம் 1 கொரிந்தியருக்கு மீண்டும் கவனத்தை செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 2:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். எனவே இன்று அவிசுவாசிகள் யாராவது, ஏன் அவர் ஒரு பிரசங்கியாராக இருந்தாலும் கூட, என்னிடத்திலே வந்து நான் வேதாமத்தில் உள்ளவற்றை தேவனுடைய வார்த்தை என்று நம்பவில்லை என்று கூறினாலும் நான் அதனால் இடரல் அடைவதில்லை. காரணம், அவர்கள் அவ்வாறுதான் பேசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசியாக இல்லாதபடியால் அவர்களால் வேதத்தை புரிந்து கொள்ள இயலாது. மார்க் ட்வைன் என்பவர் ஒரு அவிசுவாசி. அவர் வேதத்தில் தன்னால் புரிந்துகொள்ள முடியாதவற்றை குறித்து தான் கவலைப்படுவதில்லை என்றும், தான் புரிந்து கொண்டவற்றை பற்றியே கவலைப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வேதத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் புரிந்து கொள்ளும்படியான சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளால் அநேகர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்துவிட ஏதுவாகும். மற்றும் ஒரு தேவ மனிதர் கூறும்பொழுது, நாம் மனித அறிவை நேசிக்க வேண்டுமேயானால் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், ஆனால் தேவ அறிவை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் முன்பு அதை நேசிக்க வேண்டும், அதாவது நாம் முதலாவது அவரிலே அன்பு கூர்ந்தாலே அவரை புரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறியிருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானோர் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அவரை உங்களுடைய இரட்சகராக விசுவாசிக்கவும் உங்கள் சிந்தையையும் இருதயத்தையும் திறக்க முடியும். ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் முன்னர் நான் எவ்வளவு உதவியற்றவன் என்று உணர்கிறேன். ஆம், என்னால் ஒருவரையும் தேவன் அண்டை கொண்டு வர இயலாது. ஆனால் தேவனுக்குள் பலவானாக காணப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வெறுமையான வார்த்தைகளை எடுத்து மெய்யானவைகளாக ஜீவன் உள்ளவைகளாக பயன்படுத்துகிறார். அடுத்ததாக வேத வசனத்திற்கான விளக்கம் அளித்தலை குறித்து சற்று கவனிப்போம். இது நீங்களும் நானும் வேதத்திற்கு கொடுக்கும் விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டதாகும். இதன் காரணமாகவே இன்று இத்தனை சபை பிரிவுகளும் காணப்படுகின்றன. இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வேதத்தை விளக்கி கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விளக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எங்கேயெல்லாம் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் சில தவறான கருத்துக்களும் இருக்கின்றன என்பது உண்மை. நாம் வேதத்தை விளக்க முயலும் பொழுது பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். முதலாவதாக, வேதத்தின் முழு நோக்கத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை குறித்து மட்டும் கொள்கை அளவிற்கான முடிவிற்கு வரும் முன்னர் எல்லா வசனங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கருத்தை குறித்த எல்லா வசனங்களையும் கவனித்து அதிலிருந்து சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திற்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக, யோசுவாவை நோக்கி தேவன் கூறியதை சற்று கவனிப்போம். யோசுவா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இந்த யோர்தானை கடந்து போ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அநேகர் அந்த யோர்தானை கடந்து போய்க் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது வேத வசன நிறைவேறுதலா? இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது யோசுவாவிற்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் இதிலே சிறந்த வேத சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் உணர வேண்டியது அவசியம். எல்லா வேத வசனங்களும் எனக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். வேத வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்க நாம் முயலும் பொழுது நம்முடைய சிந்தையிலே நாம் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதிமுறை இது என்று கூறலாம். மூன்றாவதாக, அந்த வேத பகுதி சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஒரு குறிப்பிட்ட வசனத்தினை ஆராயும் பொழுது அதன் முன்னும் பின்னும் உள்ள பகுதியை வாசித்து சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி எந்த நேரத்திலே எந்த சூழ்நிலையிலே யாருக்கு சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் அறிய வேண்டும். இந்த பகுதி எதை குறித்து பேசுகிறது? இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் உள்ள மற்ற பகுதிகள் என்ன சொல்கிறது? இது போன்ற காரியங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய நான்காவது குறிப்பு, மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் இதை கண்டுபிடிக்க கிரேக்க எபிரேய வேதாமத்தை பயன்படுத்த வேண்டும். உங்களால் அதை வாசிக்க இயலவில்லை என்றால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல அகராதிகளை வாங்கி நாம் அதை படிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சில மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே சிலர் தங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் தங்களுக்கு சாதகமாகவும் மொழிபெயர்த்து விடுகிறார்கள். ஐந்தாவதாக, வேதத்தை முறைப்படியாக மொழிபெயர்க்க வேண்டும். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறியிருக்கிறார், வேதத்தில் சாதாரணமான நடைமுறை அறிவு பொதுவான அறிவிற்கு ஏற்றதாக இருக்கும்போது வேறெந்த அறிவையும் நாட வேண்டாம். ஆகவே ஒவ்வொரு வார்த்தையையும் அதனுடைய முக்கியமான, சாதாரணமான, வழக்கமான, முறைப்படியான அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை அதனுடைய சூழல் மற்றும் சந்தர்ப்பத்தை சம்பந்தப்பட்ட பகுதியின் வெளிச்சத்தில் படிக்கும் பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை மற்றும் அடிப்படையான உண்மைகள் வேறு காரியத்தை தெளிவாக சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் முறைப்படியான அர்த்தத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்னதாக வேதத்தை படிப்பதற்கான சில விதிமுறைகளை குறித்து அல்லது வழிமுறைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்திலும் ஆசீர்வாதம் தங்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். சங்கீதம் 119:18 வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த ஒரு ஜெபத்தோடு நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்போம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கிரமத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். ஒரு மருந்து பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு சாதாரண மருந்தாக இருந்தாலும் கூட அதை எவ்வாறு, எத்தனை வேளை, எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது இல்லையா? எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை பயன்படுத்த ஒரு வழிமுறை, ஒரு ஒழுங்கு உண்டு. உலக பொருட்களிலே நாம் இவ்வளவு செய்ய வேண்டியது இருந்தால், முக்கியமான தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் 7 மிகவும் எளிதான, அதே வேளையில் மிக முக்கியமான, அடிப்படையான விதிமுறைகளை கவனிப்போம். இது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக, வேதத்தை வாசிக்கும் முன்னர் ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது, வேதத்தை கவனமாக வாசிக்க வேண்டும். மூன்றாவது, அதை நாம் படிக்க வேண்டும். நான்காவதாக, வேதத்தை தியானிக்க வேண்டும். ஐந்தாவதாக, வேதத்தை குறித்து மற்றவர்கள் எழுதியிருக்கிற கருத்துக்களையும் வாசிக்க வேண்டும். ஆறாவதாக, வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏழாவதாக, நாம் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதோடு கூட இன்னும் சில குறிப்புகளை நீங்கள் சேர்க்க விரும்பலாம். ஆனால் நான் கூறிய இந்த 7 காரியங்களும் மிகவும் அடிப்படையானவை. வேதத்தை குறித்து ஒருவர் கூறும்பொழுது, வேதத்தை உங்கள் தலையில் அறிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் பத்திரப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் காண்பியுங்கள், உலகில் விதையுங்கள் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிற இந்த 7 வழிமுறைகளை சற்று விரிவாக பார்ப்போம். முதலாக நாம் பார்க்க வேண்டியது ஜபம். இந்த வேத புத்தகம் மற்ற புத்தகங்களை விட வித்தியாசமானது என்று நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். நாம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய சிந்தையை திறக்க முடியும். நீங்கள் உலகின் எந்த ஒரு புத்தகத்தை வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், தத்துவமோ கணிதமோ அறிவியலோ எதுவானாலும் அது மனிதனால் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மனிதனால் புரிந்து கொள்ளப்படுகிறது. மனிதன் எழுதி மனிதனால் புரிந்து கொள்ள இயலாதிருக்கிற புத்தகம் என்று ஒன்று உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் வேதாகமம் வித்தியாசமான ஒரு புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதகராக இல்லை என்றால் வேதத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே யோவான் 16:13 சொல்லும்பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனுடைய வேதாமத்தை திறக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் இந்த ஜபத்தை செய்யும் பொழுது அவர் தன்னுடைய சிந்தையில் மோசேயின் பிரமாணத்தை நினைவிலே கொண்டிருக்கலாம். நாம் இப்பொழுது இந்த ஜபத்தை வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ளவர்களுக்காக ஜபித்த போது அவருடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவப்படுத்தி ஜபிக்கவில்லை. அவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காக ஜபிக்கவில்லை. பின்னர் எதற்காக ஜபித்தார் வாசிக்கிறேன். எபேசியர் 17:18 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்குண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் என்று ஜெபிக்கிறார். பவுலின் ஜெபம் என்னவென்றால், அவர்கள் அவரை பற்றிய ஞானத்தையும் அவருடைய வெளிப்படுத்துதல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதாவது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் இந்த காரியத்திற்காக ஜெபித்தார்கள் என்றால் நலமாயிருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தல் வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிவதே நமக்கு இன்று முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆசிரியராக இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிய முடியாது. ஒன்று கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் கூறுகிற காரியம் இதுதான். ஒன்று கொரிந்தியர் 2:12-14 வாசிக்கிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இந்த அநேகர் வேதத்தை புரிந்து கொள்ளாமல் அதிலிருந்து யாதொரு காரியத்தையும் பெறாமல் இருக்க காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதாகமும் மற்ற புத்தகங்களை காட்டிலும் வித்தியாசமானது. ஏனென்றால் ஜென்ம சுபாவமான மனுஷன் இவற்றை பெற முடியாது. இவர்களுக்கு வேதத்தின் காரியங்கள் மூடத்தனமாகவே தெரியும். தேவனால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். வரும் நாட்களிலே அவரே நம்முடைய ஆசிரியராயிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எப்படி வித்தியாசமான ஒரு புத்தகம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஐயா. இனி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற சத்தியத்தை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீரே சொந்தமாக்கும்படியாக உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460.
கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சங்கீதம் 14:7 பின்பாகம். சங்கீதம் 14:7 பின்பாகம்.